வந்தேஹம் ஸ்ரீகுரு.
The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text number 9, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 25th of July, 1966, in New York, New York.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுருவில் 4வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் ஜூலை 25 தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ஜன்ம கர்மா மே திப்பம் ஜோ பேத்தி தத்ததா தத்வா தேகம் புனர்ஜன்மா நைதி மாமேதி கௌந்தியா. லார்ட் கிருஷ்ணா சேஸ் தட் தி ப்ராசஸ் ஆஃப் மை பர்த் அண்ட் தி ப்ராசஸ் ஆஃப் மை ஆக்டிவிட்டீஸ் தேர் ஆல் டிரான்சென்டென்ட்.
பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எனது தோற்றத்தின் வழிமுறைகள், எனது செயல்களின் வழிமுறைகள் எல்லாம் திவ்யமானவை.
And anyone who can understand the transcendental activities, appearance, disappearance of the Supreme Personality of Godhead.
மேலும் யாரொருவர் பரமபுருஷ பகவானுடைய உன்னதமான செயல்கள், தோற்றம், மறைவு இவைகளை புரிந்து கொள்றாங்களோ,
ரிசல்ட் இஸ் தத்தா தேகம் புனர்ஜன்மா நைதி மாமேதி கௌந்தியா. தி ரிசல்ட் இஸ் தட் எனி ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் டிரான்சென்டென்டல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி சுப்ரீம் லா தத்தா இன் ட்ரூத், தி ரிசல்ட் இஸ் that he becomes a liberated person.
அதற்கான பலன் என்ன அப்படின்னா, தக்தா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி கௌந்தேய. பலன் என்னன்னா, யார் ஒருவர் அந்த முழுமுதற் கடவுளுடைய உன்னதமான செயல்களை புரிந்து கொள்றாங்களோ, தத்துவத்தாக உள்ளது உள்ளபடி அதனுடைய பலன் விடுதலை அடைந்த நபராகிறார் அவர்.
தக்தா தேகம், தக்தா means by quitting, by giving up this present material body, he at once is transferred to the spiritual world.
தியக்த்வ தேகம், தியக்த்வ அப்படின்னா இந்த உடலை விடுறது, அதாவது தற்போதைய இந்த பௌதிக உடலை விட்ட உடனே அவர் ஆன்மீக உலகத்துக்கு மாற்றம் பெறுகிறார்.
தக்தா தேகம் புனர்ஜன்ம நைதி, he does not require to come back here in this material world, to have this material body.
தக்த்வ தேகம் புனர்ஜன்ம நைதி, அவர் மறுபடியும் இங்க இந்த பௌதிக உலகத்துல பௌதிக உடலை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை.
He at once develops his own spiritual body, just like Krishna. This is the process.
கிருஷ்ணரை போலவே அவருடைய சொந்த ஆன்மீக சரீரத்தை அவர் உடனே வளர்த்துக் கொள்றார், அதுதான் வழிமுறை.
சிம்பிளி பை அண்டர்ஸ்டாண்டிங் தி டிரான்சென்டென்டல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தி அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் ஹி பிகம்ஸ் ஃபுல்லி ஸ்பிரிச்சுவலைஸ்ட்.
வெறுமனே உன்னதமான செயல்கள் மற்றும் தோற்றம் மறைவு புரிந்து கொள்றதுனாலேயே அவர் முழுக்க ஆன்மீகமா உணர்ந்தவராகிறார்.
And the result is that he at once, but he does not get the spiritual body is already existing.
அதோட பலன் என்னன்னா, அவர் ஆன்மீக உடலை ஏற்றுக்கொள்றார் என்றதுல ஏற்கனவே அந்த உடல் இருந்துட்டு இருக்கு.
I am spirit. I have got my spiritual body.
நான் ஆத்மா, நான் ஆன்மீக சரீரத்தை உடையவன்.
But that body is now covered by this matter.
ஆனா அந்த உடல் இப்ப இந்த ஜடத்தால மூடப்பட்டிருக்கு.
So, my understanding, the transcendental activities of Sri Krishna.
அதனால ஸ்ரீ கிருஷ்ணருடைய உன்னதமான நடவடிக்கைகளை புரிந்து கொள்றதால
பை ஸ்ரீ கிருஷ்ண கான்சியஸ்னஸ் ஒன் கேன் பிகம் லிபரேட்டட்.
அந்த கிருஷ்ண உணர்வுனால ஒருவர் விடுதலை அடையலாம்.
அண்ட் வாட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் தட் லிபரேஷன்? தட் இஸ் ஆல்சோ ஸ்போக்கன் இன் தி 8th சாப்டர் ஆஃப் பகவத் கீதா.
அந்த விடுதலையோட பலன் என்ன? அதுவும் பகவத்கீதையினுடைய 8th அத்தியாயத்தில் பேசப்பட்டிருக்கு.
The Lord says, Maam upeta kaunteya, my dear Arjun, kaunteya, son of Kunti, please note it, that maam upeta, anyone who comes to me,
பகவான் சொல்றார், மாம் உபேத்தியத்து கவுந்தேயா, எனதருமை அர்ஜுனா, கவுந்தேயா, குந்தியின் மகனை குறித்துக்கொள். என்னன்னா மாமுபேத்தியத்து, யார் ஒருவர் என்னிடத்துல வராங்களோ,
மாமுபேத்த கவுந்தியா துகாலம் அசாசதம் நாப்னுவந்தி, that he does not come again to this material world, which is dukhalam. Dukhalam, a place of misery.
அது என்னன்னா அவன் திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு, அதாவது துக்காலயம் துண்டு நிறைந்த இந்த உலகத்துக்கு அவன் வர்றதில்லை.
This material world is certified by the Supreme Personality of Godhead as the place of misery.
இந்த பௌதிக உலகம் முழுமுதற் கடவுளால துன்பகரமான இடம் சொல்லி சான்றிதழ் கொடுக்கப்படுது.
Now, if this place is made for that purpose, just to give us miseries only, how you can make it a place of happiness?
இப்போ இந்த இடம் அந்த நோக்கத்துக்காக, அதாவது துன்பத்துக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படி இந்த இடத்தை நீங்க சந்தோஷத்துக்கான இடமா மாற்ற முடியும்?
The place is meant for that purpose.
இந்த இடம் அந்த நோக்கத்துக்காக தான் இருக்கு.
Lord Krishna says that somebody, anybody who comes back to me, he hasn't got to come back again to this place of misery.
பகவான் கிருஷ்ணர் சொல்றார், யார் ஒருத்தர் என்னிடத்துல வந்து சேர்றாங்களோ அவங்க திரும்பவும் துக்ககரமான இந்த இடத்துக்கு திரும்பி வர வேண்டியது இல்லை.
தத்தாதேஹம் புனர்ஜன்மனாய்தி மாமேதி. And again he says, மாம் உபேத்த கௌந்தியா துக்காலயம் அசாசதம், this place is full of misery.
மறுபடியும் அவர் என்ன சொல்றார், இந்த இடம் துன்பம் நிறைந்த இடம்.
We are deluded, illusion. We are accepting this place as permanent settlement.
நம்ம மாயையில் இருக்கோம், இந்த இடத்தை நிரந்தரமான ஒரு இடமா நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம்.
We are making plans, so many plans to make a permanent settlement. But the Lord says, it is not only full of misery, asasatam, you cannot remain here permanent.
நிரந்தரமா இங்க தங்கிறதுக்காக எத்தனையோ திட்டங்கள் தீட்டுறோம் நம்ம. ஆனா பகவான் சொல்றார், இந்த இடம் துக்ககரமானது மட்டுமல்ல, அசாஸ்வதம், நீ இங்க நிரந்தரமா இருக்கவும் முடியாது.
However, make your plan to leave here permanently. You cannot leave here. You have to give up.
இங்க நிரந்தரமா வாழ்றதுக்காக நீ எப்படிதான் திட்டம் தீட்டினாலும் உன்னால இங்க நிரந்தரமா வாழ முடியாது, நீ கைவிட்டு தான் ஆகணும்.
You can spoil your energy for making this material world very comfortable.
இந்த பௌதிக உலகத்தை ரொம்ப சௌகரியமானதை ஆக்கிட்டு உங்களுடைய சக்தியை நீங்க வீணடிக்கலாம்.
ஆர் யூ மே லீவ் ஃபார் சம் இயர்ஸ் வெரி கம்ஃபர்டபிளி, பட் குரியல் டேத் வில் கம் அண்ட் ஸ்நேச் யூ ஃப்ரம் ஆல் கம்ஃபர்டபிள் பொசிஷன் அண்ட் புட் யூ இன்டு அனதர் பொசிஷன் விச் இஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல்.
அல்லது நீங்க சில வருடங்கள் ரொம்ப சௌகரியமாக வாழலாம், ஆனால் கொடூரமான மரணம்ன்றது ஒன்று வரும். அப்போ உங்களுடைய இந்த சௌகரியமான சூழ்நிலையில் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு உங்களை வேறு ஒரு நிலையில் வச்சிடும். அது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது.
You cannot say that I have made my position very secure and very comfortable with great endeavor, by advancement of economic development, by advancement of material science.
பௌதிக விஞ்ஞானத்தின் வளர்ச்சினாலே, பௌதிக பொருளாதார வளர்ச்சினாலே, என்னுடைய மிக பெரும் முயற்சியினாலே நான் ரொம்ப சௌகரியமாக ஆக்கிட்டேன், என்னுடைய நிலையை நான் பாதுகாப்பாக வச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது.
Let me remain here. I am very happy.
நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் இங்கேயே இருக்கிறேன்.
The time will say no, that will not be allowed.
காலம் என்ன சொல்லும்? இல்லை, அதை அனுமதிக்க முடியாது.
You must live immediately. Immediately, without delay.
நீ உடனடியாக கிளம்பணும், தாமதம் இல்லாமல் உடனடியாக கிளம்பி ஆகணும்.
You know, your President Kennedy, he was going in a procession and the time came and he had to leave everything at once, without any hesitation. You cannot hesitate.
உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஜனாதிபதி கென்னடி அவர் ஊர்வலத்தில் போயிட்டு இருந்தார், நேரம் வந்தது, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு அவர் கிளம்ப வேண்டியதாக இருந்தது. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களால் தயங்க முடியாது.
So, we are in the grief of the material nature. However, we may declare ourselves that we are independent. We are not independent.
அதனால் நம்ம இந்த ஜட இயற்கையினுடைய பிடியில் இருக்கோம். எப்படி தான் நீங்கள் சுதந்திரமானவங்கன்னு உங்களை நீங்கள் சொல்லிட்டாலும் நீங்கள் சுதந்திரமானவங்க அல்ல.
We are dependent, completely dependent. We may foolishly mislead ourselves by the sense of independence.
நம்ம சார்ந்து இருக்கோம், முழுக்க சார்ந்து இருக்கோம். நம்ம முட்டாள்தனமாக இந்த சுதந்திரன்ற உணர்வுனால நம்ம தவறாக வழிகாட்டப்பட்டிருக்கலாம்.
நோ, யூ ஆர் நாட் இன்டிபெண்டன்ட்.
இல்லை, நீங்க சுதந்திரமானவர் அல்ல.
யூ ஆர் கம்ப்ளீட்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி மெட்டீரியல் நேச்சர்.
நீங்க முழுக்க ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கீங்க.
தெய்வீ ஜெய்சா குணமை மமமாய விருத்தய. தி மெட்டீரியல் நேச்சர் இஸ் சோ ஸ்ட்ராங், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அவுட் ஆஃப் தி என்டாங்கிள்மென்ட்.
இந்த ஜட இயற்கை மிகவும் பலம் வாய்ந்தது, அந்த பிடியிலிருந்து விடுபட்டு வர்றது மிகவும் கஷ்டமானது.
பட் தேர் இஸ் எ வே, தட் இஸ் ஆல்சோ சேட் இன் தி பகவத் கீதா.
ஆனால் அதுக்கும் வழி இருக்கு, அதுவும் பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு.
மாமேவஜ பிரபந்தந்தே மாயாமே தான் தரந்ததே, எனிவன் ஹூ சரண்டர்ஸ் அன்டு மீ.
மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே. யார் ஒருவர் என்னிடத்துல சரணடைகிறாரோ.
தி ஹோல் ப்ராசஸ், தி ஹோல் ப்ராசஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ்,
இந்த பௌதிக சட செயல்களுடைய எல்லா வழிமுறையும்
மெட்டீரியல் நேச்சர் இஸ் கோயிங் ஆன் அண்டர் திஸ் பிரின்சிபல்.
இந்த ஜட இயற்கை எல்லாம் இந்த கொள்கையின் கீழ் தான் செயல்பட்டு இருக்கு. அது என்னன்னா,
we are required to go back to the eternal world to get our eternal life and eternal blissful knowledge.
நமக்கு மீண்டும் நித்தியமான உலகத்துக்கு, ஆனந்தமயமான அறிவுபூர்வமயமான வாழ்க்கை வாழ்றதுக்கு திரும்ப போக வேண்டிய தேவை இருக்கு.
These things are awaiting us.
இந்த விஷயங்கள்லாம் நமக்காக காத்துட்டு இருக்கு.
But if we do not try do not endeavor for attaining that sublime position.
ஆனா அந்த உயர்ந்த நிலையை அடையறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கல, நம்ம எந்த ஒரு ஏற்பாடும் செய்யலன்னா,
and spoil our reserved energy in making an adjustment of this temporary material world, that is our foolishness.
மேலும் நம்முடைய சக்தியை நம்ம வீணடிச்சு நம்ம இந்த தற்காலிகமான இந்த பௌதிக உலகத்தினுடைய சரி செய்யறதுக்காக நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா அது நம்முடைய முட்டாள்தனம்.
Find in the 7th chapter Bhagavad Gita, the Lord says,
Bhagavad Gita 7th adhyayathile neenga paakalam, Bhagavan solrar,
Namam prabaddante mudha duskitino naradhama maya aprita gyana asuri bhavamasita. Lord says that there are persons who are duskritina, duskritina miscreants, mulha, police.
Bhagavan solrar, duskritinargal irukanga, duskritina alladhu dustargal, moodargal.
Duskritina, mulha, and naradhama, and the lowest of the humankind.
Duskritina, mooda, naradhama, manidargalil kadainilaiyor.
And maya aprita jnana, and they have been plundered of their real knowledge by the stringent laws of material nature.
Melam mayaya aprita jnana avargalde unmayana arive inda jadai iyarkinudaiya kadumiyana sattangal pidingirukku.
Such people do not come unto me.
இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் என்னிடத்துல வர்றதில்லை.
So these things are, if we study Bhagavad Gita, we have to take it, Bhagavad Gita, as it is.
நம்ம பகவத் கீதையை கற்றுக்கொள்ளணும்னா பகவத் கீதை உண்மை உருவிலே ஏற்றுக்கொள்ளணும்.
We cannot give our own interpretation just to suit our purpose.
நம்முடைய நோக்கத்துக்கு பொருந்தணும்ன்றதுக்காக நம்முடைய சொந்த விளக்கங்களை கொடுக்க கூடாது.
This thing already been explained in this fourth chapter, that it is understood by the parampara system, by the disciplic succession.
இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே 4th அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு. இது பரம்பரா வழிமுறை மூலமா, சீட பரம்பரை மூலமா புரிந்து கொள்ளப்பட்டு.
So we have to take up this knowledge from the disciplic succession. And this Bhagavad Gita was spoken some millions of years before to the sun god. That is also stated.
அதனால இந்த ஞானத்தை நம்ம சீட பரம்பரையிலிருந்து பெறணும். மேலும் இந்த பகவத்கீதையானது பல கோடி வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டது, அதுவும் சொல்லப்பட்டிருக்கு.
And the sun god instructed this Bhagavad Gita again to Manu, Manu to Ikkhaku, and in this way this is coming by disciplic succession. But during the time of Kurukshetra war, that great philosophy of yoga system of Bhagavad Gita was lost, and therefore Lord Krishna again said to Arjuna.
மேலும் அந்த சூரிய தேவன் இந்த பகவத்கீதையை மனுவுக்கும் மனு இக்ஷாகுவுக்கும் உபதேசிக்க அந்த வழியில் சீட பரம்பரை மூலமாக அது வந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த குருக்ஷேத்திர போர்க்கால சமயத்தில் இந்த மிகப்பெரும் தத்துவமான இந்த யோக வழிமுறை, அதாவது இந்த பகவத்கீதை, இழந்து போயிடுச்சு. அதனால கிருஷ்ணர் மறுபடியும் அர்ஜுனனுக்கு உபதேசிச்சார்.
Therefore, if we want to understand Bhagavad Gita, then we have to understand as Arjuna understood it. That is the process.
அதனால தான் நம்ம பகவத்கீதையை புரிந்து கொள்ளணும்னா அர்ஜுனன் எப்படி புரிந்து கொண்டானோ அதுபோல நம்மளும் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் வழிமுறை.
So here the Lord says that janma karma may be blown. My appearance and disappearance. Mark this word, appearance and disappearance. Birth and death is not applicable to law.
இங்க பகவான் சொல்றார், ஜன்ம கர்ம சமே திவ்யம், என்னுடைய தோற்றம் மற்றும் மறைவு. இந்த வார்த்தையை நல்லா குறிச்சுக்கோங்க, தோற்றம் மற்றும் மறைவு. பிறப்பு இறப்புன்றது பகவானுக்கு பொருத்தமானது அல்ல.
Birth and death is applicable to this material body.
பிறப்பு இறப்புன்றது இந்த ஜட உடலுக்கு பொருத்தமானது.
The material body has its birth and the material body has its death, dissolution. But the spiritual body is eternal.
பௌதிக உடலுக்கு அதோட பிறப்பு இருக்கு, பௌதிக உடலுக்கு அதோட இறப்பு இருக்கு. ஆனால் ஆன்மீக உடல் நித்தியமானது.
It has neither death nor birth. Therefore, the spiritual body, the exact language to be used, appearance and disappearance.
அதுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. அதனாலதான் ஆன்மீக சரீரம்னு வரும்போது தோற்றம் மறைவுன்ற அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோம்.
I have several times spoken in this meeting, just like the sun. The sun disappear and appear.
பல முறை நான் இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கேன். உதாரணத்துக்கு சூரியன் இருக்கு, அது தோன்றது மறையுது.
For the sun, there is no question of birth and death. Because sun is eternal.
சூரியனுக்கு பிறப்பு இறப்புன்ற கேள்விக்கு இடமே இல்லை. ஏன்னா அது நித்தியமானது.
Anything eternal. So when the Lord comes, it is just like the sun appears and sun disappears.
அதே மாதிரி பகவான் வரும்போது எப்படி சூரியன் உதயமாகுது, மறுபடியும் சூரியன் அஸ்தமனமாகுது.
It does not mean because we do not see Krishna just now in our presence. Of course, in transcendental sense, when we acquire that transcendental sense, we see Krishna through this Bhagavad Gita.
நம்ம முன்னாடி நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியல அப்படின்றதுக்காக உறுதியா உன்னதமான பார்வையில, இப்போ இந்த உன்னதமான பார்வை எப்படி நம்ம அடையிறோம்னா, கிருஷ்ணரை பகவத்கீதை மூலமா பார்க்கிறோம்.
The Bhagavad Gita is Krishna. It's not, Bhagavad Gita is not different from Krishna.
பகவத்கீதை கிருஷ்ணரே, பகவத்கீதை கிருஷ்ணர்ல இருந்து வேறுபட்டது அல்ல.
That is the, the sense of absolute knowledge. In the absolute world, there is no difference between the person and the words.
அதுதான் பூரண ஞானம்ன்றதுக்கான அடையாளம். இந்த பூரண உலகத்தில் ஒரு நபருக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடு கிடையாது.
Just like this tape recorder, it is being recorded. My words or my songs are being recorded. But they are different. From me. This is dual, the world of duality.
உதாரணத்துக்கு இந்த டேப் ரெக்கார்டர் இருக்கு, இது இப்ப நான் பேசிட்டு கூடிய வார்த்தைகள், என்னுடைய பாடல்கள் எல்லாம் பதிவு ஆயிட்டு இருக்கு. ஆனா இது என்னிலிருந்து வேறுபட்ட ஒன்று, ரெண்டு வேற விஷயம். இது வந்து இருமையான உலகம்.
But at the absolute world, there is no such difference. Just like you are chanting, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. This name Krishna and the personality Krishna is the same.
ஆனால் பூரணமான உலகத்தில் அப்படிப்பட்ட வேறுபாடு எதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரேன்னு இந்த திருநாமத்தை உச்சாரணம் செய்கிறீங்க. இந்த கிருஷ்ணான்ற நாமமும் அந்த கிருஷ்ணர் என்ற நபரும் ஒன்றே தான், ஒன்றே தான்.
ஹரி கிருஷ்ணா மீன்ஸ் when I hear sound, the transcendental sound vibration, Krishna, that means Krishna is on my tongue, on my ear.
ஹரே கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணான்ற அந்த உன்னத ஒளி அதிர்வை நான் கேட்கும்போது கிருஷ்ணர் என்னுடைய நாக்கில் இருக்கார், கிருஷ்ணர் என்னுடைய காதில் இருக்கார்.
Therefore, if we chant this vibration of transcendental sound with devotion and with attention, that is the highest type of meditation and yoga.
அதனால தான் இந்த உன்னத ஒளி அதிர்வை பக்தியுடனும் கவனத்துடனும் நம்ம உச்சரித்தோம்னா அது இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த வகையான தியானம் யோகா.
And very easy.
மேலும் அது மிக சுலபமானது.
The process is that you chant Hare Krishna and exactly the same sound is here. So your mind is concentrated on this Krishna and Krishna is not different. This sound Krishna is not different from person.
மேலும் வழிமுறை என்னன்னா நீங்க கிருஷ்ணான்ற நாமத்தை உச்சரிக்கிறீங்க, அதே கிருஷ்ணா என்ற சப்தத்தை கேட்குறீங்க. அப்போ உங்களுடைய மனசு இந்த கிருஷ்ணரில் கவனம் செலுத்தப்படுது. கிருஷ்ணா என்ற சப்தமும் சரி கிருஷ்ணா என்ற நபரும் சரி வேறுபட்டது கிடையாது.
When we chant Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, it is as good as Krishna.
அதனால தான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நம்ம ஜபம் செய்யும் பொழுது அது கிருஷ்ணரை போலவே.
Therefore it is stated here that mind, appearance, disappearance and activity and glories, they are dibbam. Dibbam means transcendental. They do not belong to this world of duality.
அதனால தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா என்னுடைய தோற்றம் மறைவு மற்றும் என்னுடைய புகழ் எல்லாம் திவ்யமானது. திவ்யம் அப்படின்னா உன்னதமானது. அவைகள் இந்த இருமைகள் நிறைந்த உலகத்தை சார்ந்தது அல்ல.
This world is of duality, but transcendental means that it is above this dualism. It is the absolute world.
இந்த உலகம் இருமைகள் நிறைந்தது, ஆனா உன்னதமானதுன்னா இந்த இருமைகளுக்கு மேம்பட்டது, அது பூரணமான உலகம்.
So anyone who understand this fact that Krishna is not different from this sound Krishna, Krishna is not different from this Bhagavad Gita, Krishna is not different from from anything which is connected with Krishna, these things have to be understood.
அதனால யார் ஒருவர் இந்த உண்மையை புரிந்து கொள்றாரோ, அதாவது கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் என்ற சப்தத்திலிருந்து வேறுபட்டவர் அல்ல, கிருஷ்ணர் இந்த பகவத் கீதையிலிருந்து வேறுபட்டவர் அல்ல, கிருஷ்ணர் எதையெல்லாம் கிருஷ்ணரோட தொடர்புடைய விஷயங்களோ அதிலிருந்து வேறுபட்டவர் அல்ல அப்படின்ற இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்படணும்.
The whole world is the representation of the energy that we learn in the seventh chapter is the manifestation of the energy of Krishna.
இந்த மொத்த உலகமும் கிருஷ்ணருடைய சக்தியின் தோற்றம், அதாவது கிருஷ்ணருடைய சக்தியின் பிரதிநிதித்துவம் அப்படின்றத 7வது அத்தியாயத்தில் நம்ம கற்றுக்கொள்ளவிருக்கோம்.
And it has been described there are two kinds of energies, the lower energy and the higher energy.
தாழ்ந்த சக்தி உயர்ந்த சக்தின்னு இரண்டு வகையான சக்திகள் இருக்கிறதாகவும் விளக்கப்பட்டிருக்கு.
And the higher energy is the living entities, just like we are. We living entities, we belong to the higher nature of the Supreme Lord.
மேலும் அந்த உயர்ந்த சக்தியானது உயிர்வாளிகள். முழுமுதற் கடவுளுடைய உயர்ந்த இயற்கையை சார்ந்தவர்கள் இந்த உயிர்வாளிகள்.
ஜீவபூத மகாபாவோ ஜெயதம் பாஜதி ஜகத். This world is moving. This world is made of lower nature, material. And the higher nature is the living entity.
ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜகத். இந்த பௌதிக உலகமானது தாழ்ந்த இயற்கையால் செய்யப்பட்டது. உயிர்வாளிகளோ உயர்ந்த இயற்கையை சேர்ந்தவர்கள்.
So anything which is connected with Krishna, it becomes to the higher nature. Even in these material things, if it is dotted with Krishna consciousness, then it turns into higher nature.
அதனால கிருஷ்ணரோட தொடர்பில் இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அது உயர்ந்த இயற்கையாயிடுது. அது பௌத்திகமான விஷயங்களா இருந்தாலும் கிருஷ்ண உணர்வோட பொருத்தி கொள்ளும் போது அப்போ அது உயர்ந்த இயற்கையா மாறிடுது.
The example I have several times repeated, just like you put an iron rod in the fire, it becomes warmer and gradually it becomes red hot. When it is red hot, it is transformed into the nature of fire. It is no longer iron.
பலமுறை நான் திரும்ப திரும்ப சொன்ன உதாரணம் ஒன்று இருக்கு. ஒரு இரும்பு கம்பியை எடுத்து நீங்கள் நெருப்பில் வச்சிங்கன்னா அது சூடு ஏற ஏற படிப்படியாக சிகப்பு நேரத்தில் பழுத்து போயிடுது. எப்போ அது பழுத்து ரொம்ப சூடான நிலையில் இருக்கோ அப்போ அந்த நெருப்போட குணத்துக்கு மாறிடுது. அதுக்கப்புறம் அது இரும்பு கம்பியாக இருக்கிறதில்ல.
Similarly, if you constantly remain in Krishna consciousness, you at once transfer yourself to the higher nature of Krishna. And that is your liberation.
அதே மாதிரி தொடர்ந்து நீங்க கிருஷ்ண உணர்வுலேயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப கிருஷ்ணருடைய உயர்ந்த இயற்கைக்கு நீங்க மாற்றம் அடைவீங்க. அதுதான் உங்களுடைய விடுதலை.
And if we can die in higher nature, then this formula, tattadeham punarjanmanaiti, he does not come back again to this material world.
மேலும் அந்த உயர்ந்த இயற்கையிலே நம்ம இறந்து போறோம் அப்படின்னா அப்ப இந்த சூத்திரமானது தக்வா தேகம் புனர்ஜன்ம, ஓ அவர் திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வரதில்லை.
So we shall have to try, we shall have to practice this Krishna consciousness in such a way that we shall permanently exist in higher nature.
அதனால நம்ம முயற்சி செய்யணும். நம்முடைய இந்த கிருஷ்ண உணர்வு பயிற்சி எந்த விதத்தில் இருக்கணும் அப்படின்னா நம்ம நிரந்தரமா அந்த உயர்ந்த இயற்கையிலேயே இருந்துட்டு இருக்கணும்.
And if we can die in that higher nature, then our place in the transcendental world is reserved.
மேலும் அந்த உயர்ந்த இயற்கையிலேயே நம்ம மரணம் அடைஞ்சோம்னா அந்த உன்னதமான உலகத்தில் நம்முடைய இடம் முன்பதிவு செய்யப்படுது.
That is the whole thing.
அதுதான் எல்லாமே.
In India, there is a common saying. They say, bhajan karo, pujan karo, morte janle hoy. The meaning is that however you may meditate upon, you may be a very great meditator, or you may be a great religionist or yogi or a very learned scholar or whatever you may be. But everything will be tested at the time of your death.
இந்தியாவில் பொதுவாக ஒரு விஷயம் சொல்றது உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, பஜான் கோரோ பூஜான் கோரோ மூர்த்த ஜானிலே ஹாய். அர்த்தம் என்னன்னா, நீங்கள் எப்படி தான் தியானம் செய்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய தியான யோகியாக இருந்தாலும், அல்லது நீங்கள் மிகப்பெரிய தர்மத்தை மதத்தை பின்பற்றக்கூடிய யோகியா அல்லது கற்றறிந்த பண்டிதனாக இருக்கலாம், நீங்கள் எதுவாக வேணா இருக்கலாம், ஆனால் எல்லாமே உங்களுடைய மரண தருவாயில் சோதிக்கப்படுது.
How far you have made progress, that will be tested at the time of your death. That is also explained in the Bhagavad Gita. Jangajana bhapi smanan loke tadatante kalevaram. Ante. Ante means at the end. Because this body is your to end.
எந்த அளவுக்கு நீங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றத உங்க மரண தருவாயில சோதிக்கப்படுது. அதுவும் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. எம் எம் யாபி ஸ்மரன் பகாவ லோகே தஜாந்தே கலைவரம். அந்த அப்படின்னா இறுதி. ஏன்னா இந்த உடல் இறுதி நிலையை அடைய போறது உறுதி.
It is destined to be ended, as sure as death. But nitya sukta sharirina, sharirina means the spirit spark which is occupying this body, that is nitya, that is eternal.
Antavanta ime deha. Inda udalanadu antavat. Adu aliyaradhukkaga irukkakoodiyadu. Maranatha pola urudiyanadunu sollapadra mari. ஆனால் நித்திய சோக்த சரீரனகா அப்படின்னா இந்த ஆத்மாவானது, இந்த உயிர் பொறியானது, இந்த உடலை ஏற்ற இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது அது நித்தியமானது.
So whole process is that the eternal has to get rid of this non-permanent material content.
அதனால மொத்த வழிமுறையும் இந்த நித்தியமான ஒன்று தற்காலிகமான நித்தியம் இல்லாத இந்த பௌதிகமான தொடர்பில் இருந்து விடுபடணும்.
And he has to take leave for the spiritual world.
மேலும் அவர் ஆன்மீக உலகத்துக்கு கிளம்பி போகணும்.
So the whole process is that during our present existing life, we have to practice in such a way that we remain constantly on the higher nature.
அதனால இந்த மொத்த வழிமுறையும் என்ன அப்படின்னா, இப்போ தற்சமயத்தில் நம்முடைய இந்த வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு இந்த பயிற்சி செய்யப்படணும் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம அந்த உயர்ந்த இயற்கையிலேயே ஆன்மீக இயற்கையிலே இருந்துட்டு இருக்கணும்.
Exactly in the same way, just like you put the iron rod in the fire and make it warmer, 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 warmer. And so long it does not get red hot. So it becomes fire. This is practical.
நடைமுறையில் பார்த்தோம்னா, ஒரு இரும்பு கம்பியை எடுத்து நீங்கள் நெருப்பில் வச்சிங்கன்னா அது சூடேறி 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 அது மிக சிகப்பு நிற பழுத்த ஒரு நெருப்பாகவே மாறிடும். அதே மாதிரி தான்
இன் தி சேம் வே யூ ஹேவ் டு புட் யுவர் செல்ஃப் in such a way that you are always in constantly in the higher nature. Not that for 1 hour, 2 hours we make this association, we try to be in higher nature, and after leaving this place we again turn to the lower nature. No.
அதே மாதிரி உங்களை நீங்கள் எந்த விதத்தில் வைத்து கொள்ளணும்னா, எப்பொழுதும் தொடர்ந்து நீங்கள் அந்த உயர்ந்த இயற்கையிலே இருக்கிற மாதிரி. ஏதோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ இந்த சங்கத்தை எடுத்துகிட்டு இந்த உயர்ந்த இயற்கையில் முயற்சி செய்துட்டு அதன் பிறகு நம்ம திரும்பவும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போன உடனே தாழ்ந்த இயற்கைக்கு போயிடுறது அல்ல. அப்படி அல்ல.
We should always, whatever we hear from here, from this place, we should try to understand clearly, without any doubt.
இங்க இருந்து நம்ம எதை கேட்டாலும் அதை சந்தேகம் இல்லாம மிக தெளிவா புரிந்து கொள்ளணும்.
Just like Lord Krishna says here, tattadeham punarjanma naiti mamiti kaunteya. The anyone who understands Krishna's appearance, disappearance and activities, all these transcendental things, he goes back to the kingdom of Godhead after leaving this body.
உதாரணத்துக்கு இங்க பகவான் சொல்றார், உதாரணத்துக்கு இங்க பகவான் கிருஷ்ணர் சொல்றார், தக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேத்தி கௌந்தேய யாரொருவர் கிருஷ்ணருடைய தோற்றம் மறைவு மற்றும் செயல்கள் உன்னதமான இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உடலை விட்ட பின்பு பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போறாங்க. இப்போ இந்த உண்மையை மிக தெளிவா புரிந்து கொள்ளப்படணும்.
So I'm trying to make you understand it clearly. How it can be possible?
அதனால இது எப்படி சாத்தியமானது அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன்.
This is possible in this way that you have to think of Krishna always. How is that the Krishna appears in his transcendental body and how he disappears. So everything scrutinizedly we have to understand.
அது எந்த விதத்தில் சாத்தியமாகும் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய சிந்தனையிலே இருக்கணும். எப்படி கிருஷ்ணர் அவருடைய உன்னதமான சரீரத்தில் தோன்றுகிறார், எப்படி அவர் மறைகிறார், ஸோ இது எல்லாமே ரொம்ப ஆழமாக நம்ம ஆய்ந்தறிந்து புரிந்து கொள்ளப்படணும்.
இந்த பகவத்கீதா தத் வித்தி பிரணிபாத்தேனா பரிபிரஸ்னேனா சேவையா ஒன் ஹேஸ் டு லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ் ஃப்ரம் தி பர்சன் ஹூ இஸ் இன் தி நாலேஜ் ஆஃப் தி திங்ஸ்.
பகவத்கீதையில் தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிபிரஸ்னேன சேவையான்றத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒருவர் இந்த எல்லா விஷயங்களையும் இதை பற்றின ஞானத்தை உடைய ஒரு நபர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளப்படணும்.
It is not that simply by purchasing one Bhagavad Gita we understand everything. No.
ஒரு பகவத் கீதையை வெறுமனே வாங்கி கொள்றதால நம்ம எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது அல்ல. அப்படி அல்ல.
தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிபிரஸ்னேன சேவையா. You have to approach a person who is in the knowledge of the thing.
தத்விதி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேன சேவையா. யார் ஒருவர் இந்த விஷயங்களை பற்றின ஞானத்தோடு இருக்காரோ அந்த நபரை நீங்க அணுகணும்.
Without this you cannot understand. It is recommended. It is essential.
இது இல்லாம உங்களால புரிந்து கொள்ள முடியாது. அது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அது மிக சாரமானது.
In the Vedas also, Kathopanishad, this is said exclusively. Tasmad gurum prapaddeta jigyasu saya uttamam. Tasmad means therefore means something has been said before. What is that? Tasmad gurum prapaddeta jigyasu saya uttamam.
Vedangalla kuda கத உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தஸ்மாத் குரும் பிரபத்தேத்த ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம். தஸ்மாத் அப்படின்னா அதனால தான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லப்பட்டிருக்கு. என்னது? தஸ்மாத் குரும் பிரபத்தேத்த ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம்.
As soon as we began to ask about the higher nature,
உயர்ந்த இயற்கையை பற்றின கேள்வியை நம்ம கேட்க தொடங்கிய உடனே
that propensity should be awakened.
அந்த சுபாவத்தை எழுப்பி விடப்படணும்.
In the lower nature we are busy in the matter of eating, sleeping, defending and sense gratification.
உண்ணுதல், உறங்குதல், தற்காப்பு செய்தல், புலன் இன்பம், இது போன்ற இந்த தாழ்ந்த இயற்கையிலான செயல்களில் நம்ம ரொம்ப மும்முரமா இருந்துட்டு இருக்கோம்.
So we should not be satisfied simply remaining in the lower nature.
நம்ம இந்த தாழ்ந்த இயற்கையில இருக்கிறதாலேயே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது.
The human life is made for developing the higher nature.
இந்த மனித வாழ்க்கையானது உயர்ந்த இயற்கையை வளர்த்து கொள்றதுக்காக இருக்கு.
The Vedanta Sutra therefore says, Athata Brahma Jigyasa. Now you have got the developed consciousness of human body. Now, this is the time for asking about the சுப்ரீம் பிரம்மா.
அதனால தான் வேதாந்த சூத்திரம் கூட சொல்லுது, அத்தாத்தோ பிரம்ம ஜிக்யாசா. வளர்ச்சி அடைந்த உணர்வோடு இந்த மனித உடல் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இப்போது அந்த உச்ச பிரம்மனை பற்றி கேட்கறதுக்கான காலம்.
So this higher nature has to be developed. This association, this transcendental association is meant for developing that higher nature.
அதனால் இந்த உயர்ந்த இயற்கை வளர்த்து கொள்ளப்படணும். இந்த சங்கம், இந்த உன்னதமான சங்கமானது அந்த உயர்ந்த இயற்கையை வளர்த்து கொள்றதுக்காக இருக்கு.
We must understand that higher nature, that it, as it is recommended in the Vedas, that tadvijnanartham sa gurumeva vigacchet samitpani srutyam brahmanistam. And again, in the Srimad Bhagavata also it is said that tasmat gurum prapaddeta jigyasu shreya uttamam. In all these scriptures this is said.
உயர்ந்த இயற்கையை நாம் புரிந்து கொள்ளணுன்றது தான் எல்லா வேதங்கள்லையும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. தத்வஜானாத்தம் சகுரும் ஏவாபிகச்சித் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். மீண்டும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, தஸ்மாத் குரும் பிரபத்தியேத்த ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம். எல்லா இலக்கியங்கள்லையும் இது சொல்லப்பட்டிருக்கு.
Without approaching a person who can teach you of the higher nature, you cannot develop. It is not possible to acquire.
உயர்ந்த இயற்கையை பற்றி போதிக்கக்கூடிய ஒரு நபரை அணுகாம அதை வளர்த்து கொள்ள முடியாது. அதை நீங்க அடையிறது சாத்தியம் இல்லை.
You have got the higher nature, but to invoke that higher nature, it requires the assistance of a person who is in the higher nature. That is the government.
உங்களுக்குள்ள உயர்ந்த இயற்கை இருக்கு, ஆனா அதை எழுப்பி விடுறதுக்கு உயர்ந்த இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட உதவி தேவைப்படுது. அதுதான் பரிந்துரைக்கப்பட்டது.
If somebody say that I don't require any help of any spiritual master, that is wrong.
எனக்கு எந்த ஆன்மீக குருவோட உதவியும் தேவையில்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது தவறானது.
You'll find all the great persons, so far our Vedic culture is concerned, great learned scholars, just like Shankaracharya. Perhaps you have heard the name of Shankaracharya.
மிகப்பெரிய நபர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய வேத கலாச்சாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய பண்டிதர்கள் சங்கராச்சாரியர் மாதிரி. நீங்கள் சங்கராச்சாரியருடைய பேரை கேள்விப்பட்டிருக்கலாம் கூட.
ராமானுஜாச்சார்ய, மத்யாச்சார்ய, நிம்பார்க்க, லார்ட் சைத்தன்யா. இன் இந்தியா தேர் ஹவ் பீன் மெனி மெனி கிரேட் ஸ்காலர்ஸ்.
ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், நிம்பார்க்கர், சைத்தன்ய மகாபிரபு, இந்த மாதிரி இந்தியாவில் எத்தனையோ மிகப்பெரிய அறிஞர்கள் பண்டிதர்கள்லாம் இருந்திருக்காங்க.
இன் கிருஷ்ணா ஹீ இஸ் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஹீ ஹேட் ஏ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் பிகாஸ் ஹீ வாண்டட் டு ஷோ தி எக்ஸாம்பிள்.
பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரே கூட அவருடைய ஆன்மீக குருவை கொண்டிருந்தார். ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் உதாரணமாக இருந்து காட்ட விரும்பினார்.
He did not require any circumstances to acquire knowledge from any other. But because he was playing just like a human being, so he set the example that he accepted a spiritual master.
அவருக்கு எந்த சூழ்நிலையிலையும் யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்தும் பெறணும் அப்படின்றதுக்கான தேவையில்லாமல் இருந்தது. ஆனாலும் அவர் ஒரு சாதாரண மனிதனை போல நடிச்சிட்டு இருக்கிறதால அவரும் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத உதாரணமா காட்ட விரும்பினார்.
Instances. So similarly, Lord Chaitanya also, he accepted a spiritual master.
இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு கூட ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டார்.
Shankaracharya accepted a spiritual master. That is the system.
The disciplic succession must be accepted. சங்கராச்சாரியாரும் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டார். அதுதான் வழிமுறையே. எவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரஷ்யோ விதுகு. சீட பரம்பரை ஏற்றுக்கொள்ளப்பட்டாகணும்.
Arjun is trying to understand. Arjun also said to Krishna, Shishasteham Sadhimam Prapannam. Just I am surrendering unto you. Accept me as your disciple, Shishya. Shishya means disciple.
Krishna itarindu Arjunan mulama nama purindu kolla muyarchikkiradhu madri. Arjuna Krishna itta solran. Shishasteham Sadhimam Tvam Prapannam. Na ungalidathile saranadiren. என்ன நீங்க உங்களுடைய சீடனா ஏற்றுக்கொள்ளுங்க. சிஷ்யா அப்படின்னா சீடன்.
சிஷ்யா, சிஷ்யா, this is a grammatical word. சஸ்தாது, சஸ்தாது, it is a verb from which this word சிஷ்யா comes. சிஷ்யா means one who accepts voluntarily the disciplinary measures from the hierarchy. He is called சிஷ்யா.
சிஷ்யா அப்படின்ற இந்த இலக்கண ரீதியான வார்த்தையானது ஷஸ்தாத்து அப்படின்ற அந்த வினையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் இந்த சிஷ்யா. சிஷ்யா அப்படின்னா உயர்ந்த அதிகாரிகள்டிருந்து ஒழுக்க விதிமுறைகளை தானாகவே ஏற்றுக்கொள்வது அப்படின்றது அர்த்தம்.
We have to approach a personality like Krishna or his representative.
அதனால் அந்த உயர்ந்த இயற்கை அடையிறதுக்காக அல்லது அந்த உயர்ந்த இயற்கையில் நிலை பெற்றிருக்கிறதுக்காக கிருஷ்ணர் அல்லது அவருடைய பிரதிநிதிகளை நம்ம அணுகணும்.
And so the best thing is that Arjuna, he got this instruction from Bhagavad Gita. And he developed that higher nature. So we have to take from Arjuna as it is.
சிறந்தது என்னன்னா அர்ஜுனன்ட்ட இருந்து பெறது. அர்ஜுனன் பகவத்கீதையிலிருந்து இந்த உபதேசத்தை பெற்றான். அவன் அந்த உயர்ந்த இயற்கையை வளர்த்து கொண்டிருக்கான். அதனால அர்ஜுனன்ட்ட இருந்து உள்ளது உள்ளபடி நம்ம பெற்றுக்கொள்ளணும்.
So we have to keep ourselves always in the higher nature. Then the result will be that at the time of death, at the end tatta deham
anale eppozhudume namai nama uyirnda iyarkaiyile vaithukollanum adan piragu adanudaiya palan marana tharuvaiyile irudhile namak kidaikum tatva deham.
I am now 70 years old, so my days have counted, so I have to give up this body. The warning is already there.
Naan ipo 70 vayada nirambiyavan, enudaiya naatkal enna padittirukku. ஏற்கனவே எனக்கு அதுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த உடலை விட்டாக வேண்டியிருக்கு.
So we have to prepare ourselves. Just like when going some outer station from New York to California, if you wanted to go, you have to make your preparation say fortnight before, reserving the seat and making all arrangements.
அதனால நம்மளை நம்ம தயார்படுத்திக் கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே நியூயார்க்லேருந்து கலிஃபோர்னியா நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு 15 நாள் முன்னாடி பயணச்சீட்டை பதிவு செய்யணும், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும்.
Similarly, we must know that we have to leave this body and we must prepare for that. Unless we don't prepare for that, all of a sudden if death comes, then our whole life is spoiled.
அதே மாதிரி நம்ம இந்த உடலை விட்டு பிரிய போகிறோன்றத நமக்கு தெரியணும். அதுக்காக நம்மளை நம்ம தயார்படுத்தி கொள்ளணும். நம்ம தயார்படுத்திக்கலன்னா திடீர்னு மரணம் வரும். அப்போ நம்ம வாழ்க்கை மொத்தமும் வீணடைஞ்சதா போயிடும்.
That is the whole system. So we have to think of Krishna. This is the very easiest process. What are the activities? How Krishna appears? How Krishna disappears? What are the nature of Krishna's activities? So we must try to understand this thing.
அதுதான் மொத்த வழிமுறையுமே. நம்ம எப்பொழுதும் கிருஷ்ணரோட சிந்தனையிலே இருக்கணும். அதுதான் மிக எளிமையான வழிமுறை. கிருஷ்ணருடைய செயல்கள் என்ன, கிருஷ்ணர் எப்படி தோன்றார், கிருஷ்ணர் எப்படி மறைகிறார், கிருஷ்ணருடைய செயல்களின் குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, இது எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கணும்.
ஜன்ம கர்மம் திப்பம் ஜோ ஜானாதி தத்துவம் தீஸ் இன்குயிசிட்டிவ்னஸ் தி அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் தீஸ் இன்குயிசிட்டிவ்னஸ் இஸ் டிரான்சென்டென்டல் இன்குயரிஸ்.
அதனால ஜன்ம கர்ம சமய திவ்யம் யோ ஜானாதி தத்துவதா, கிருஷ்ணருடைய தோற்றம், கிருஷ்ணருடைய மறைவு, கிருஷ்ணருடைய செயல்கள், இது எல்லா விசாரணைகளும் உன்னதமான விசாரணைகள்.
சோ வி மஸ்ட் நோ இட் ஃப்ரம் எ பர்சன் ஹூ ஆர் இன் தி நாலேஜ் அண்ட் தட் வே வி ஷல் பீ ஏபிள் டு புட் அவர் செல்ஃப் கான்ஸ்டன்ட்லி இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அண்ட் தி ரிசல்ட் வில் பீ தட் தத்தா தேஹம் by quitting this body we shall be at once transferred to the transcendental world. This is the process.
Anale inda ஞானத்தை உடைய நபர்கள் யார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்மள அந்த வழிமுறையில நம்ம ஈடுபடுத்திட்டு தொடர்ந்து நம்மள கிருஷ்ண உணர்வுல வைத்துக் கொள்ள முடியும். அதனுடைய பலனா தக்த்வா தேகம் இருக்கும். அதாவது நம்ம இந்த உடலை விட்ட பின்னாடி அந்த உன்னதமான உலகத்துக்கு நம்ம மாற்றம் பெறுவோம். அதுதான் வழிமுறை.
Now, in the next sloka, Krishna says that vitarāga bhaya krodha manmayāma upāsita bahavo jñāna tapasā pūtāmad bhāvamāgata. Krishna says that Arjuna, in the past there were many sages who vitarāga bhaya krodha, after surpassing three stages of existence, when they came to Krishna consciousness they were liberated.
அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா கடந்த காலத்துல மிகப்பெரிய நிறைய சாதுக்கள் இருந்தாங்க, பீத்தராக பய குரோதா, இருப்பின் இந்த மூன்று நிலைகளை கடந்த பின்பு அவர்கள் கிருஷ்ண உணர்வுக்கு வந்தாங்க, அவர்கள் விடுதலை அடைஞ்சாங்க.
பீத்தராக பய குரோத, நவ வாட் இஸ் திஸ் ராகா? ராகா பய குரோதம், ராகா மீன்ஸ் அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட். பீத்தராக பய, பய மீன்ஸ் ஃபியர், and krodha means anger. So these three stages are there in our life.
Vita raga bhaya krodha. Ipo the raga endradhu enna? Raga appadina patru. Vita raga bhaya, bhaya appadina bayam, krodha appadina kobam. Nammude vaalkaiyila indha moondru nilaigal irukku.
And what are these? Raga, attachment. In the lowest stage of our life, when we do not know what I am, I consider this body myself.
இவைகள்லாம் என்னது? ராக, பற்று. நம்முடைய தாழ்ந்த வாழ்க்கையில எப்ப நமக்கு நான் யார் என்றதை தெரியலையோ, என்ன நான் இந்த உடலா கருதி கொண்டு இருக்கேன்.
This deluded conception of life, this is deluded conception. And when you have got too much attachment for this deluded conception of life, that is called raga.
இது ஒரு கலங்கமடைந்த எண்ணம். எப்ப நம்ம இந்த கலங்கமடைந்த எண்ணம் கொண்ட இந்த வாழ்க்கையில அதிகம் பற்று வளர்த்து கொள்றோமோ அதுக்கு பேரு ராக.
Mostly people generally they are acting in this material world with this conception of life, that I am this material body.
பொதுவா அதிகபட்சமான மக்கள் இந்த பௌதிக உலகத்துல நான் இந்த உடல் அப்படின்ற அந்த எண்ணத்திலான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
So they are working whole day and night for making a comfortable life of this material body. So they are born in the stage of raga, attachment, attachment.
அதனால அவர்கள் ராத்திரி பகலா இந்த பௌதிகமான உடலை சௌகரியமாக வைத்துக் கொள்றதுக்காக கடினமாக உழைக்கிறாங்க. அதனால அவர்கள் ராகன்ற தலத்துல இருக்காங்க பற்று.
At the next stage is bhaya. Bhaya. And what is that bhaya here? Now, that's it.
மற்றும் அடுத்த நிலை பயா. இப்ப அந்த பயன்றது என்ன? பயம்.
Please don't talk.
தயவு செஞ்சு பேசாதீங்க.
Bhaya means that there are person transcendentalists who are culturing a transcendental knowledge.
பயா அப்படின்னா உன்னதமான நபர்கள் இருக்காங்க, அவர்கள் உன்னத ஞானத்தை வளர்த்து கொண்டு இருக்காங்க.
But they are very much afraid of conceiving that there is another world which is spiritual world and that is also similar like this world and the personality of Godhead is there and we have to go there and we have to live as his servitor. So we carry the ideas of this world to that world, therefore we are afraid.
ஆனால் அவர்கள் இன்னொரு உலகம் இருக்கு, அது ஆன்மீக உலகம் அப்படின்ற அந்த எண்ணத்தை வளர்த்துக்கிறதே பயப்படுறாங்க. அந்த உலகமும் இது மாதிரி ஒரு உலகம், அங்கே பரமபுருஷ பகவான் இருக்கார், நம்ம அங்கே போக வேண்டியிருக்கு, நம்ம அங்கே அவருடைய சேவகனாக இருக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தோட எண்ணங்களை அந்த உலகத்துக்கு தாங்கி போகிறோம், அதனால நம்ம பயப்படுறோம்.
There are many transcendentalists who like the impersonal conception of the Supreme Truth.
உன்னதமானவர்களில் பல பேர் பரம உண்மையின் அருவத்தன்மையை விரும்பக்கூடியவர்களாக இருக்காங்க.
As soon as personal conception of the Supreme Truth is presented there, they are afraid of, oh, it is something material, it is not real. This is called bhaya. But actually it is not that.
பரம உண்மையின் ரூபத்தன்மையை பற்றி அவர்கிட்ட சொன்ன உடனே அவர்கள் பயப்படுறாங்க. ஓ, அங்கேயும் ஏதோ பௌத்திகமானது இருக்கு, இது உண்மை இல்லை, அதுக்கு பேர் தான் பயம். ஆனால் அது அப்படி அல்ல.
Actually, this material world is described in the Bhagavad Gita as the perverted reflection of the actual spiritual world.
உண்மையிலேயே இந்த பௌதிக உலகத்தை உண்மையான ஆன்மீக உலகத்தோட பிரதிபலித்த பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
We find in the 15th chapter that this material world is described as a abharted tree whose root is upwards and the branches are downwards.
15th அத்தியாயத்துல நீங்க பார்க்கலாம், இந்த பௌதிக உலகமானது வேர்கள் மேல் நோக்கியும் கிளைகள்லாம் கீழ் நோக்கியும் இருக்கக்கூடிய ஒரு மரத்தோடு ஒப்பிட்டு விளக்கப்பட்டிருக்கு.
Have you any experience of this upharted tree whose root is upward and the branches and the leaves are downwards? Have you seen any tree like that?
கிளைகள் இலைகள்லாம் மேல் நோக்கியும் வேர் கீழ் நோக்கியும் இருக்கக்கூடிய மரத்தை பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கு உங்களுக்கு? அந்த மாதிரியான மரம் நீங்க பார்த்திருக்கீங்களா?
You have seen it, but you have forgot. You have seen, when you see a tree on the bank of a river or bank of a reservoir of water, you will find the reflection of the tree, just the opposite number.
நீங்க பார்த்திருக்கீங்க ஆனா மறந்துட்டீங்க. ஒரு ஆற்றங்கரையிலையோ அல்லது ஒரு நீர்த்தேக்கத்தோட கரையிலையோ மரங்கள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, அதோட பிரதிபிம்பம் தண்ணியிலே தெரியும். அப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அதே மரங்களுடைய எண்ணிக்கை அந்த பிரதிபிம்பத்திலையும் தெரியும், தலைகீழாக இருக்கும்.
Similarly, this world in the 15th chapter, it is described there, the upharted tree. That means the real tree is there. The real tree is there.
அதே மாதிரி இந்த உலகத்தை 15th அத்தியாயத்தில் தழைகளாக இருக்கக்கூடிய ஒரு மரமாக விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உண்மையான மரம் இருக்கு.
Just like the example is given and several times that the impersonalists, they describe this world as false as false.
ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பலமுறை அதை சொல்லியிருக்கேன். அருவவாதிகள் இந்த உலகத்தை பொய்யானதா விளக்குறாங்க.
But simply describe this world as false is not sufficient. What is the reality we must know?
ஆனால் வெறுமனே இந்த உலகம் பொய்யானதுன்னு விளக்குறது போதுமானதல்ல. நமக்கு உண்மை என்னன்றதும் தெரியணும்.
Generally the example is cited that in the darkness when you see a curling rope you misunderstand it that it is a snake but actually it is not this snake.
பொதுவா ஒரு உதாரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, இரவு நேரத்துல இருட்டா இருக்கும்போது ஒரு சுருண்டு இருக்கக்கூடிய கயிறை நீங்க பாத்தீங்கன்னா அதை தவிர பாம்புன்னு நினைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அது பாம்பு அல்ல.
Now this conception of a snake comes where from? Unless there is a real snake, how you conceive that it is a snake?
இப்போ அந்த பாம்புன்ற எண்ணம் எங்கிருந்து உங்களுக்கு வருது? உண்மையான பாம்பு இருக்கிறதுனால தானே அந்த பாம்புன்ற எண்ணம் உங்களுக்கு வருது?
That rope is false, that's all right. That rope is not snake. But there is real snake. Otherwise, how you get the conception of this snake?
இந்த உலகம் பொய்யானது தான், அது சரி. ஆனா அந்த கயிறு பாம்பு அல்ல. ஆனா உண்மையான பாம்பு இல்லாம எப்படி உங்களுக்கு அந்த பாம்புன்ற எண்ணம் வந்தது?
Just try to follow it. Without having the real snake, you cannot get this conception of snake.
புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. உண்மையான பாம்பு இல்லாம பாம்புன்ற எண்ணம் உங்களுக்கு வர முடியாது.
Similarly, we say that this world is false or shadow. The shadow without being the reality, how there can be possibility of shadow?
அதே மாதிரி இந்த உலகம் பொய்யானது அல்லது நிழல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப உண்மையான பொருள் இல்லாம எப்படி நிழல் வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு?
If there is no reality of my hand, how the shadow of the hand can be there?
உண்மையான என்னுடைய கை இல்லாம என் கையோட நிழல் எப்படி வர முடியும்?
So this world is temporary shadow that is accepted, but there is the real world which has no destruction. This world is destructive. It will be dissolved.
அதனால இந்த உலகம் தற்காலிகமானது, நிழல், அது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனா உண்மையான உலகத்துக்கு அழிவு கிடையாது. இந்த உலகம் அழியக்கூடியது.
Just like our body is temporary, but it will be dissolved. Anything material that has got a birth, a stay for some time, a byproduct, a growth, a dwindling, and then vanishes.
உதாரணத்துக்கு நம்முடைய இந்த உடல் தற்காலிகமானது, இது அழிந்து போகக்கூடியது. பௌதிகமானது எதுவாக இருந்தாலும் அது பிறக்குது, கொஞ்ச நாள் இருக்கு, உப உற்பத்திகளை செய்து வளர்ச்சி அடையுது, அது சுருங்கி போகுது, அழிந்து போகுது.
That is the nature. Anything, just like this body, it was born from the mother's womb at a certain time and it is staying for some time.
அதுதான் இயற்கை. இப்போ இந்த உடல் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தாயோட கருவில் இருந்து பிறந்தது, அது கொஞ்ச நாளைக்கு இருக்க போகுது.
And the body has got some byproduct, like children. We have got some children, the byproduct.
இந்த உடலுக்குன்னு சில உப உற்பத்திகள் இருக்கு, குழந்தைகள், நம்ம குழந்தைகள் பெறறோம்.
Then it is dwindling, just like I am getting older. Everyone, we are getting older.
அதன் பிறகு சுருங்கி போறோம். இப்ப நான் வந்து வயதான நிலை அடைஞ்சிட்டு இருக்கேன். எல்லாருமே, ஒவ்வொருத்தருமே வயதை கடந்து வந்துட்டு இருக்கோம்.
And at the last, it will vanish. Similarly, the whole material world, it has a time of its appearance, it grows. It makes so many varieties of byproduct, it dwindles and again vanishes.
இறுதியில் அது அழிந்து போயிடுது. அதே மாதிரி இந்த மொத்த பௌதிக உலகமும் அதுக்கான தோற்றம் இருக்குது, அது வளருது, அது எத்தனையோ பல உப உற்பத்திகளை செய்து அது சுருங்குது, மறுபடியும் அது அழிந்து போயிடுது.
பட் பகவத்கீதா கிவ்ஸ் யூ அன் இன்ஃபர்மேஷன் பரஸ்தஸ்மாத் துபாவன்ன பக்தா வக்தா சனாதன் பியாண்ட் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் விச் இஸ் சப்ஜெக்டட் டு தீஸ் ரூல்ஸ் ஆஃப் சிக்ஸ் சேஞ்சஸ் தேர் இஸ் அனதர் வேர்ல்ட் விச் இஸ் சனாதனம்.
ஆனா உங்களுக்கு பகவத்கீதை என்ன தகவல் கொடுக்குது அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டு இந்த ஆறு வகையான மாற்றங்கள்ன்ற இந்த விதிமுறைகளுக்கு உட்படாத இன்னொரு உலகம் இருக்கு, அது சனாதனமானது.
Actually there is an existence of an eternal nature like this nature which you are experiencing.
எப்படி இந்த இயற்கையை நம்ம அனுபவப்பட்டு இருக்கிறோமோ அது மாதிரி நித்தியமான இருப்பு அப்படின்ற ஒரு இயற்கை இருக்கு.
And that nature, transcendental nature, the whole Bhagavad Gita scheme is to take you back to that transcendental nature.
இந்த பகவத் கீதையினுடைய மொத்த திட்டமும் அந்த உன்னதமான அந்த இயற்கைக்கு உங்களை எடுத்து செல்றதுக்காக தான்.
Because you are transcendental, you are eternal, you are blissful, you are full of knowledge, now you are covered, now you have to go back to that eternal world which is full of knowledge, full of bliss. So we have to prepare in that way. That is the policy of the human life.
ஏனா நீங்க உன்னதமானவர்கள், நீங்க நித்தியமானவர், நீங்க ஆனந்தமயமானவர், நீங்க முழுமையான அறிவு நிரம்பியவர். இப்போ நீங்க மூடப்பட்ட நிலையில் இருக்கீங்க. அதனால் நம்ம திரும்பவும் அந்த நித்தியமான உலகத்துக்கு போகணும். அது ஆனந்தம், அறிவு நிரம்பியது. அங்கே போகிறதுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக் கொள்ளணும். அதுதான் இந்த மனித வாழ்க்கையினுடைய கொள்கையே.
கிருஷ்ணர் மீன்ஸ் ஒன் ஹூ ஹேஸ் பீன் ஏபிள் டு கிவ் அப் திஸ் அட்டாச்மெண்ட். ராகம் மீன்ஸ் தி அட்டாச்மெண்ட் ஆஃப் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட்.
கிருஷ்ணர் சொல்றார் வீத்த ராகா. வீத்தா அப்படின்னா யார் ஒருத்தரால இந்த பற்றுதலை கைவிட முடிஞ்சிருக்கோ. ராகா அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்று.
So here Krishna also gives us an instruction that vitarāga bhaya krodha. There are persons who are too much attached to this material activities.
அதனால இங்க கிருஷ்ணரும் நமக்கு உபதேசங்களை கொடுக்கிறார். அது வீத்தராக பயக்ரோத, இந்த பௌதிக செயல்கள் மீது அதிகமான பற்றுடைய நபர்களும் இருக்காங்க.
They are called raga. They are in the atmosphere of raga. And there are persons who are atmosphere of fear.
அவர்கள் ராகான்னு அழைக்கப்படுறாங்க. அவர்கள் இந்த ராகன்ற சூழ்நிலையில இருக்காங்க. அதே மாதிரி பய அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க.
ஓ, again we have got to a personal life. They are afraid of personal life. They want to make impersonal everything. That is called bhaya.
ஓ, மறுபடியும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா? அவர்கள் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில பயம் கொண்டவர்களா இருக்காங்க. அவர்கள் எல்லாத்தையும் அருவமாக்கணும்னு விரும்புறாங்க. அதுக்கு பேரு பயம்.
The first, second and the third is krodha. They do not believe in any philosophy. Let us commit suicide. Let us annihilate all this material existence. So we have to surpass. We have to surpass these three stages of attachment and fearfulness and krodha and anger.
மூன்றாவது krodha. அவர்கள் எந்த தத்துவத்தையும் நம்புறதில்லை. நம்ம தற்கொலை செய்து கொள்ளலாம், இந்த பௌதிக இருப்பு மொத்தத்தையும் நம்ம அழிச்சிடலாம். அதனால் இந்த நிலைகளை பற்று, பயம், குரோதம் அல்லது கோபம், இந்த மூன்று நிலைகளை கடந்து வரணும் நம்ம.
Just like somebody commits suicide, when he is disgusted with this life, he commits suicide. That is called krodha by anger.
உதாரணத்துக்கு ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்றாருன்னா அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப வெறுத்து போகிறார். அவர் தற்கொலை செய்துக்கிறார். அதுக்கு பேர் குரோதம். அது கோபத்தால் செய்யக்கூடியது. அதனால நம்ம இந்த எல்லா நிலைகளையும் கடந்து வரணும்.
After surpassing these three stages of life, vitaragam bhayakrodha, marmaya mam upasita, one who is constantly conscious of me, marmaya.
பகவான் கிருஷ்ணர் சொல்றார், வீத்தராக பயக்ரோத, இந்த வாழ்க்கையினுடைய இந்த மூன்று நிலைகளை கடந்ததுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் எப்பொழுதும் என்னோட உணர்விலேயே இருக்காங்களோ, மன்மயா
மாம் உபாசிதா அண்ட் அக்செப்டிங் தி சென்டர் ஆஃப் மைண்ட் ப்ரொடெக்ஷன்,
மாம் உபாஸ்ரிதா, என்னோட அடைக்கலம் பெற்று என்னுடைய பாதுகாப்பை பெற்றிருக்கக்கூடியவர்
மாம் உபாஸ்ரிதா. There were many sages who, by culture of knowledge and purified by that process.
பகவோ ஞான தபசா, எத்தனையோ பெரிய பெரிய சாதுக்கள்லாம் ஞானம் மற்றும் தபம் போன்ற கலாச்சாரங்களால அந்த வழிமுறையால தூய்மை அடைஞ்சிருக்காங்க. அவர்கள் என்னுடைய இந்த உயர்ந்த இயற்கையை அடைகிறாங்க.
Just like the same example, just like putting the iron rod in the fire and the iron rod becomes hot, red hot, gets the nature of fire. Similarly, if we constantly in Krishna consciousness, being transcendental to these stages of bhaya, fear and attachment and krodha, anger, if we put ourselves completely under Krishna consciousness, then it will be very easy to attain the superior nature of Krishna.
அதே உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒரு இரும்பு கம்பியை நெருப்பில் வச்சோம்னா அது சூடாகி சூடாகி சிகப்பு நிறத்தில் அது நெருப்பாகவே மாறிடுது. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம கிருஷ்ண உணர்வில் இருக்கிறதால நம்ம இந்த பயம் பற்று கோபம் அப்படின்ற இந்த தளங்களிலிருந்து உயர்ந்து கடந்து வர்றதால நம்மளை நம்ம முழுமையாக கிருஷ்ண உணர்வில் வைத்து கொள்கிறதால நம்ம அந்த கிருஷ்ணனுடைய உயர்ந்த இயற்கையை எளிமையாக அடைய முடியும்.
Given here that superior, how to attain that superior nature? Vitaraga bhaya krodha manmaya mam upasita, mam upasita. That is the main thing.
எப்படி அந்த உயர்ந்த இயற்கை அடையிறதுன்றதுக்கான சூத்திரம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. வீதராக பயக்ரோத மன்மயா மாம் உபாசிரித்த, மாம் உபாசிரித்த, அதுதான் முக்கியமான விஷயம்.
One has to take center of Krishna. Mami vaja prapadanti. This very thing, everywhere you find this Bhagavad Gita, that Krishna is stressing on his personal feature.
Krishna edathile oruthar adaikalam peranum. Mameveya prapadyante. Idhe vishayanda Bhagavad Gita le ella edathileyum neenga paakalam. Krishna avarudaiya vyaktithuvatha வலியுறுத்துறார்.
Anyone who takes shelter of me, anyone who thinks of me, manmana bhavamad bhakta, so these things are there.
மாமேவே பிரபத்யந்தே, யார் ஒருவர் என்னிடத்துல அடைக்கலம் பெறுறாங்களோ, மன்மனா பவ மத் பக்தோ, யார் ஒருத்தர் எப்பொழுதும் என்னுடைய சிந்தனையில் இருக்காங்களோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு.
Simply we have to take up this thing, Krishna. Then everything, the whole solution is there.
வெறுமனே இந்த விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எல்லாமே எல்லா தீர்வும் இருக்கு.
ஜீதசாமாங் பிரபத்தந்தே, நெக்ஸ்ட் பாஷி, ஜீதசாமாங் பிரபத்தந்தே தாம் சசைவ பஜாமகம் மமோ பத்மானு வர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வசா. Now Krishna says, there are three kinds of transcendentalists.
அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார், மூன்று வகையான உன்னதமானவர்கள் இருக்காங்க.
What are they? impersonalized and the localized yogi and the devotees. There are three kinds of transcendental.
அவர்கள் யார்? அருபவாதிகள், யோகிகள், பக்தர்கள். இந்த மாதிரியான மூன்று வகையான உன்னதமானவர்கள் இருக்காங்க.
What are the impersonalists? Impersonalist means these jnani, those who are trying to understand what is Brahma and try to negative attain this material world. Neti neti, this is not Brahma. Brahma is separate from this matter. They are called jnani.
யார் இந்த அருபவாதிகள்? அருபவாதிகள் அப்படின்னா ஞானிகள். பிரம்மன்னா என்னன்றதை புரிந்து கொள்ள முயற்சித்து இந்த பௌதிக உலகத்தை நிராகரிக்கிறாங்க. நேத்தி நேத்தின்னு சொல்லி இது பிரம்மன் இல்லை, பிரம்மன்றது இந்த ஜடத்திலிருந்து வேறுபட்டது. அவர்கள் தான் ஞானிகள்.
And there are yogi. Yogi means those who are trying to focus all attention to the super soul which is within our heart. That is called yoga system.
அடுத்து யோகிகள். யோகி அப்படின்னா நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா மீது அவர்களுடைய கவனத்தை செலுத்த முயற்சிக்கக்கூடியவர்கள். அதுக்கு பேர் யோக வழிமுறை.
யோகி, ஞானி அண்ட் பக்தா, டிவோட்டிஸ், தோஸ் ஹூ ஆர் ஃபோகஸிங் ஆல் தேர் கான்சன்ட்ரேஷன் on the Supreme Personality of Godhead, Krishna. So these three classes of transcendental, they are all transcendentalists.
யோகிகள், ஞானிகள், பக்தர்கள். பக்தர்கள் எப்பொழுதும் அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் மீது அவர்களுடைய கவனத்தை செலுத்த முயற்சிக்கக்கூடியவர்கள். இந்த மூவகையான நபர்களுமே உன்னதமானவர்கள்.
They are not materialists. Materialists, they are concerned with this matter only.
அவர்கள் பௌதிகமானவர்கள் அல்ல. பௌதிகமானவர்கள்னா இந்த ஜடத்தை பற்றின எண்ணத்தில் மட்டுமே இருக்கக்கூடியவர்கள்.
They are very much attached to lord it over this material nature and short description of the materials.
பௌதிகவாதிகள் அப்படின்னா அவங்க சுருக்கமாக விளக்கப்படணும்னா அவர்கள் இந்த ஜட இயற்கையை ஆட்சி செய்யணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்றதுல அதிகம் பற்றுள்ளவர்கள். அவ்வளவுதான்.
But the transcendentalists, they are above these attached people. They are detached, but they have got free conception of transcendental idea. That is stated in Srimad Bhagavatam.
ஆனால் இந்த உன்னதமானவர்கள் அவர்கள் இந்த பற்றுள்ள மக்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். அவர்கள் பற்றற்றவர்கள். ஆனால் இந்த உன்னதமான விஷயத்தின் மீது மூவகையான கருத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
வதந்தி தத்தவித சத்யம் ஜத் ஜானம் அத்தயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானேதி சர்வதி தத்த தத் அப்சல்யூட் ட்ரூத். அப்சல்யூட் ட்ரூத் இஸ் நான் டுவல்.
தத்துவ பூரண உண்மையானது இரண்டற்றது.
And that absolute truth is experienced in three ways. What are they? Now, Brahma, the all-pervading impersonal feature, Brahma.
அந்த பூரண உண்மையானது மூன்று விதத்தில் உணரப்படுது. என்னென்னது? பிரம்மன். பிரம்மன்றது எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அருவத்தன்மை, அது பிரம்மன்.
And Brahmeti Paramatmeti. Paramatmeti means the super soul. Brahmeti Paramatmeti and Bhagavaneti. Bhagavaneti means the personality of God.
Brahmeti Paramatmeti. Paramatmeti abdina Paramatma. Brahmeti Paramatmeti Bhagavaneti. Bhagavaneti abdina Paramapurusha Bhagavan.
Now, these three conceptions of life have been analyzed in various places and I will give you a short description.
இப்போ இந்த மூன்று வகையான எண்ணங்கள் கொண்ட வாழ்க்கையே வெவ்வேறு இடங்களில் ஆராயப்பட்டிருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன்.
Just like the sun, you see the sun every morning, What do you see? You see the sun sign. One feature is the sun sign.
உதாரணத்துக்கு சூரியன் இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாள் காலையிலையும் சூரியனை பார்க்குறீங்க. என்ன பார்க்குறீங்க? சூரிய கதிர்களை பார்க்குறீங்க. இப்போ சூரிய கதிர்கள்ன்றது ஒரு தன்மை.
Another feature is the sun disk.
இன்னொரு தன்மை அந்த சூரிய கோளம்.
And another feature is if you are able to go into the sun planet, you see something else.
இன்னொரு தன்மை என்னன்னா, உங்களால அந்த சூரிய கோளத்துக்குள்ள போக முடிஞ்சதுன்னா அங்க நீங்க வேற ஏதாவது பாப்பீங்க.
That we have got, I have no experience. But we can see that sun sign and the localized sun disk.
அந்த அனுபவம் நமக்கு கிடையாது. ஆனா நம்மால அந்த சூரிய கதிர்களையும் சூரிய அண்டத்தையும் பார்க்க முடியும்.
But what is there within the sun planet? Nobody has explained so far material science is concerned. But from Vedic literature, we have got information of the sun planet also, that there is a supreme deity which is known as the sun god.
இந்த பௌதிக விஞ்ஞானத்தின் விளக்கப்படி இதுவரைக்கும் அந்த சூரிய கிரகத்துல என்ன இருக்கு அப்படின்றத யாரும் விளக்கப்படல. ஆனா வேத இலக்கியங்கள்ல இருந்து நமக்கு அந்த சூரிய கிரகத்தை பற்றின தகவல்களும் இருக்கு. அங்கு அதை ஆட்சி செய்யக்கூடிய சூரிய தேவன் ஒருத்தர் இருக்கார்.
And all the inhabitants there have got their body of fire and the whole planet is fiery.
அங்கு நிறைய பிரஜைகள் இருக்காங்க. அவர்களுடைய உடல் எல்லாம் நெருப்பால் ஆனது. மொத்த அண்டமும் ஒரு நெருப்பு கோலம்.
That is also material. There is no reason to disbelieve it. Because the whole material world is composed of five elements that are inferior nature. Earth, water, fire, air, ether, mind, ego, intellect.
அதுவும் பௌதிகமானதுதான். அதனால அதை நம்பாம இருக்கிறதுக்கு காரணம் இருக்க முடியாது. ஏன்னா இந்த பௌதிக உலகம் மொத்தமும் பஞ்சபூதங்களால் ஆனது. அது தாழ்ந்த இயற்கை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனோ, அகங்காரம், புத்தி.
So the sun planet is predominated with fire. Fire is also matter. It is also material.
அதனால இந்த சூரிய கோளமானது நெருப்பு பிரதானமா இருக்கக்கூடியது. அதுவும் பௌதிகமானது. அது ஒரு ஜடம்.
So that as we have got experience, we can take experience from what we see daily. And as we have got three different vision of the sun, although the sun sign is spread all over the universe, you cannot accept the sun sign as important than the sun disk localized.
அதனால நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவம் போல இப்ப தினசரி நம்முடைய அனுபவத்தையே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இந்த சூரியனை பற்றி வெவ்வேறு கோணத்தில் பார்க்குறோம். சூரிய கதிர்கள் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருந்தாலும் அந்த சூரிய கிரகத்தை விட அது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
Which one is important? The sun sign is important or the localized disk? The planet is important. The localized planet is important.
எது முக்கியமானது? சூரிய கதிர்களை, சூரிய கிரகமா? சூரிய கிரகம் தான் முக்கியமானது.
Similarly, the impersonal feature of law, which is known as Brahma, that is not very much important.
அதே மாதிரி பரமபுருஷ பகவானுடைய அருவத்தன்மை, அருவ பிரம்மன் அப்படின்றது அந்த அளவுக்கு முக்கியமான தன்மை அல்ல.
In fact, in the Bhagavad Gita, பிரம்மனோ அஹம் பிரதிஷ்டா, I am the source of this effulgence of Brahma.
பகவத்கீதையில நீங்க பார்க்கலாம், பிரம்மனோ ஹி பிரதிஷ்டாகம், அந்த பிரகாசமான அந்த பிரம்மனுக்கு நானே மூலம்னு சொல்லப்பட்டிருக்கு.
So this is one feature, but that is transcendental.
அதனால இதுவும் ஒரு தன்மை, ஆனா இது உன்னதமானது.
When one thinks of the localized aspect of the Supreme Truth, That is also transcendental.
எப்போ ஒருத்தர் பரம உண்மையினுடைய பரமாத்மா தன்மையை நினைக்கிறாரோ அதுவும் கூட உன்னதமானதுதான்.
And when one thinks of the Supreme Personality of Godhead, that is also transcendental.
மேலும் எப்போ ஒருத்தர் அந்த பரமபுருஷ பகவானை சிந்திக்கிறாரோ அதுவும் உன்னதமானதுதான்.
So here it is said, ஜி ஜதாமாங் பிரபத்தந்தே தாங் ஸ்ரதீவ பஜாமஹம் மம பட்வான் வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வச. Any person who is interested in the transcendental feature of the absolute truth, they must be either this impersonalist or the localized or must be devotee of the God.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பூரண உண்மையின் உன்னத தன்மையில ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நபரா இருந்தாலும் அவர்கள் அருவவாதிகளா இருக்கணும், இல்லைன்னா யோகிகளா இருக்கணும், இல்லைன்னா பகவானுடைய பக்தர்களா இருக்கணும்.
These three features are there presented of Krishna conception and how they are conceived and what are the different razors.
அதனால கிருஷ்ணருடைய இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இருக்கு. அது எப்படி உணரப்படுது, அதனுடைய பலன்கள் எப்படி வேறுபட்டதா இருக்கு அப்படின்றத அடுத்த சந்திப்புல நம்ம விளக்கலாம். இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க கேட்கலாம்.
They have to take shelter of the Vedas, just like Shankaracharya is impersonalist, and the Vaishnava, there are two classes of philosopher in India.
அவர்கள் வேதங்கள் இடத்துல அடைக்கலம் பெற்றாகணும். உதாரணத்துக்கு சங்கராச்சாரியர் அருவவாதி, நம்ம வைஷ்ணவர்கள். இந்தியாவில் ரெண்டு வகையான தத்துவவாதிகள் இருக்காங்க.
One is impersonalist and the other is personalist.
ஒரு வகையினர் அருவவாதிகள், இன்னொரு வகையினர் ரூபவாதிகள்.
So we are concerned, we are personalist, and Shankaracharya is impersonalist. Now, although we are two classes, impersonalist and personalist, we take Veda as the medium of knowledge.
இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூபவாதிகள், அவர்கள் அருவவாதிகள், சங்கராச்சாரியர் அருவவாதி. இப்போ இந்த ரெண்டு வகையான அருவவாதிகள் ரூபவாதிகள் இருந்தாலும் வேதங்கள் தான் நமக்கு ஞானத்துக்கான வழியா ஏற்றுக்கொள்றோம்.
We may give different interpretation. That is another thing. But either party of Shankaracharya or the party of Vaishnava Acharya,
அவர்கள் வேறுபட்ட விளக்கங்களை கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனா சங்கராச்சாரியாரா இருக்கட்டும் அல்லது வைஷ்ணவ ஆச்சாரியார்களா இருக்கட்டும், அவர்கள் வேதாந்த சூத்திரத்தை, வேதாந்த தத்துவத்தை தான் அதுக்கான வழிமுறைய ஏற்றுக்கொள்றாங்க.
Born in India and he propagated his philosophy from India, but because he denied to accept the Vedic principle, therefore he is known as atheist.
ஆனால் புத்தர், அவர் கடவுளுடைய அவதாரமா நாம ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட அவர் இந்தியாவில பிறந்து தத்துவத்தை இந்தியாவில இருந்து பிரச்சாரம் செய்திருந்தாலுமே கூட, ஆனால் அவர் வேத கொள்கைகளை மறுத்ததால அவர் நாஸ்திகவாதியா அறியப்படுறார்.
Because he, Buddha, did not accept the Vedic principle. He did not. And there was reason why he did not. That is a secret thing. That secret because his whole philosophy was to stop animal killing.
ஏன்னா புத்தர் வேத கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளல, அவர் மறுத்தார். அவர் ஏன் அதை செய்தார்ன்றதுக்கு காரணம் இருக்கு, அது ரகசியமான விஷயம். ரகசியம் என்னன்னா, அவருடைய தத்துவமே மிருகங்களை கொல்லப்படுறது நிறுத்தப்படணும்.
Now, in the Vedic scripture, you will find animal sacrifices recommended.
இப்போ வேத இலக்கியங்களில் மிருகங்களை யஜ்யத்தில் அர்ப்பணிக்கிறத பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
So he wanted to preach stop animal killing. Now if there is evidence from the Vedas that animal can be killed under certain circumstances, then his whole teaching becomes doctrinal.
அதனால அவர் மிருகவதையை தடுக்கணும்ன்றது அவருடைய பிரச்சாரம். இப்போ வேதங்கள்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மிருகங்களை வதை செய்யலாம்ன்றதுக்கான பிரமாணங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ அவருடைய பிரச்சாரம் மொத்தமும் தலைகீழாக போயிடும்.
அதனால்
அவர் வேதங்களுடைய அதிகாரத்துவத்தை மறுக்கிறதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்.
And because he did not accept the authority of the Vedas, the Vedantists and the followers of Vedas, they call the Buddhist philosophy as atheist. This is the explanation.
வேதங்களுடைய அதிகாரத்துவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாததாலும் வேதாந்திகள், வேதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த புத்த தத்துவத்தை நாஸ்திகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதுதான் அதுக்கான விளக்கம்.
One is accepted as atheist who does not believe in the tenets of the Vedas. That is the sum and substance of atheism.
வேதங்களுடைய போதனைகளை யார் ஒருவர் நம்புறதில்லையோ, யார் அதை ஏற்றுக்கொள்றதில்லையோ அவர்களை நாஸ்திகவாதிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுதான் இங்க நாஸ்திகத்தினுடைய சாரமான கருத்து.
It may be a sound philosophy, whatever it may be, but atheism, one who does not believe in the authority of the Vedas, they are called atheists.
அது தத்துவம் மாதிரி தோலலாம் அல்லது வேற எதுவா வேணா இருக்கலாம், ஆனா நாஸ்திகம், அதாவது வேதங்களுடைய அதிகாரத்துவத்தை யார் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளையோ அவர்கள் நாஸ்திகவாதிகள்.
Yes, this is explained in Bhagavad Gita in the 7th chapter. Matter is described as the lower nature.
ஆமா, பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்தில் இது விளக்கப்பட்டிருக்கு. இந்த ஜடம் என்றது முழுமுதற் கடவுளுடைய தாழ்ந்த இயற்கை. ஆத்மா அல்லது உயிர்வாளிகள் உயர்ந்த இயற்கைன்னு அழைக்கப்படுறாங்க.
Now I am entrapped with the lower nature.
Ippo enudaiya soolnilai enna na na uyirndha iyarkai chaarndhavan aana indha thaalndha iyarkaiyala bandhapattirken.
So whole mission of my life should be to get out of this lower nature and be installed again in my higher nature. That is the whole
thing. Adanalae vaalkaiyudaiya motha kurikkolum இந்த தாழ்ந்த இயற்கையிலிருந்து விடுவித்து கொண்டு என்னை அந்த உயர்ந்த இயற்கையில வைத்துக் கொள்ளணும்ன்றது தான், அதுதான் மொத்த தத்துவமே.